ஞாயிறு சிந்தனை.
எனதர்ம அன்புள்ளங்களே, புனித திருத்தந்தை 23 ஜான் அவர்கள் வெளியிட்ட சுற்றுமடல்களில் 2 புகழ்பெற்றவையாக விளங்குகின்றன. 1961 அவர் வெளியிட்ட மாத்தர் எத் மாஜிஸ்திரா என்ற சுற்றுமடலும், 1963 நல்மனம் கொண்ட உலக மக்கள் அனைவருக்கும் விடுக்கும் ஓர் அழைப்பாக அவர் வெளியிட்ட பாச்சம் இன் தெர்ரிஸ் என்ற சுற்றுமடலும் புகழ்பெற்றவை. சமுதாய பிரச்சினைகள் பெருகி வந்த இந்த உலகத்தில் திரு அவை ஆற்றக்கூடிய ஆற்ற வேண்டிய பணிகளை விளக்குவது மாத்தர் எத் மாஜிஸ்திரா, அதாவது அன்னையும் ஆசிரியரும் என்ற சுற்றுமடல். அன்பு நெஞ்சங்களே, இந்த மடல் வெளியான ஒரு சில வாரங்களில் ஒரு கத்தோலிக்க எழுத்தாளர் பத்திரிகையில் விமர்சனம் ஒன்றை வெளியிட்டார். அந்த விமர்சனத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? அன்னை சரி, ஆசிரியர் வேண்டாம் என்று அந்த தலைப்பு அமைந்திருந்தது. அளவு கடந்த அன்பை பொழியும் அன்னையாக திரு அவையை உருவகித்து பார்க்கையில் மனம் குளிர்கின்றது. ஆனால் கண்டிப்போடு பாடங்கள் புகட்டும் ஆசிரியராக திரு அவையை எண்ணி பார்க்கையில் கசக்கின்றது. காயப்பட்ட குழந்தைகளாக அன்னையின் அணைப்பை தேடி நாம் பலமுறை கோவிலை திரு அவையின் பணியாளர்களை அணுகி வந்துள்ளோம். ஆனால் காயப்பட்டதற்கு காரணம் நாம்தான் என்று சுட்டிக்காட்டும் ஆசிரியராக திரு அவை ஒரு சில முறை மாறிய போது அந்த கண்டிப்பை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்பு இதயங்களே, அன்னை என்ற இலக்கணத்தில் ஆசிரியர் என்ற அம்சமும் இணைந்துள்ளது. எந்த ஓர் அன்னையும் தன் குழந்தைக்கு அளவு கடந்த அன்பை மட்டுமே எந்நேரமும் பொழிந்தால் அந்த குழந்தையின் முழுமையான வளர்ச்சிக்கு அந்த அன்பே ஒரு தடையாக மாறிவிடும். தவறும் போதும் தடுமாறும் போதும் அந்த குழந்தைக்கு தகுந்த வழியை காட்டுவதும் அன்னையின் பொறுப்பு. அவ்வேளைகளில் கரிசனை கலந்த கண்டிப்போடு செயலாற்றும் ஓர் ஆசிரியராக அன்னை மாற வேண்டும். அன்பு இதயங்களே, சென்ற ஞாயிறு அன்னையாக விளங்கிய இயேசு இந்த ஞாயிறு ஆசிரியராக மாறுகின்றார். நான் யார் என நீங்கள் சொல்கிறீர்கள் என்று இயேசு கேட்ட கேள்விக்கு, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்ற உயர்ந்ததொரு விசுவாச அறிக்கையை பேதுரு வெளியிட்டார். உடனே இயேசு,
யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகின்றேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன்
என்று பேதுருவை வாழ்த்தினார். இந்த வாழ்த்துறையை கேட்டு பேதுரு ஒரு கனவு பல்லக்கில் அமர்ந்து பவனி புறப்பட்டிருப்பார். ஆனால் இது நடந்து ஒரு சில நிமிடங்களில்,
என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கின்றாய்
என்று இயேசு பேதுருவை அனல் தெரிக்கும் வார்த்தைகளில் கடிந்து கொண்டார். ஆனந்தத்தில் மிதந்து வந்த பேதுரு கனவில் தான் மிதந்து வந்த பல்லக்கிலிருந்து படுகுழியில் விழுந்ததைப் போல அவர் உணர்ந்திருப்பார். அன்பு நெஞ்சங்களே, பல்லக்கில் மிதந்ததற்கும் படுகுழியில் விழுந்ததற்கும் பேதுருவே காரணமாகின்றார். இயேசுவை மெசியா என்று அறிக்கையிடுவதில் பெருமையடைந்தார் பேதுரு. மெசியா என்ற சொல்லுக்கு அர்ச்சிக்கப்பட்டவர் அல்லது அருள்பொழிவு செய்யப்பட்டவர் என்பது பொருள். இஸ்ரேல் அரசர்கள் அனைவரும் அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள் என்பதை பேதுரு நன்கு அறிந்திருந்தார். எனவே அவர் இயேசுவை மெசியா என்று அறிக்கையிட்ட போது அவர் விரைவில் ஒரு அரசனாக அருள்பொழிவு பெறுவார் என்று பேதுரு உள்ளூர எண்ணியிருக்கலாம். அதுவும் தாங்கள் விரைவில் எருசலேம் நகரில் நுழைந்ததும் இந்த கனவு நனவாகி இயேசு அரியணை ஏறுவார் என்ற எண்ணங்கள் பேதுருவின் உள்ளத்தை நிறைத்திருக்கலாம். பேதுரு சொன்ன வார்த்தைகளை ஆமோதிப்பது போல இயேசுவும் அவரை மனதார புகழ்ந்தார். இயேசுவின் புகழுரை பேதுரு அவரை பற்றி கொண்டிருந்த கனவை உறுதிப்படுத்தியிருக்கும். அன்பு நெஞ்சங்களே, பேதுருவின் கனவை கலைப்பது போல அங்கு ஒரு திடீர் மாற்றம் நிகழ்கின்றது. இயேசு தான் எப்படிப்பட்ட மெசியா என்பதையும் தனக்கு எருசலேமில் காத்திருக்கும் வரவேற்பை பற்றியும் விளக்க ஆரம்பிக்கின்றார்.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 16. இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்கத் தொடங்கினார்
என்று இன்றைய நற்செய்தி துவங்குகின்றது. இந்த வார்த்தைகள் பேதுருவுக்கும் சரி நமக்கும் சரி நற்செய்தியாக ஒலிக்கவில்லை, அப்படித்தானே? இந்த கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத பேதுரு இயேசுவுக்கு நடைமுறை வாழ்வுக்கு ஏற்ற சில அறிவுரைகள் தர விளைகின்றார். இயேசுவுக்கு எவ்வித ஆபத்தும் வரக்கூடாது என்ற ஆதங்கத்தில் பேதுரு கூறிய அறிவுரைகளுக்கு இயேசுவின் பதில் ஏன் இவ்வளவு கோபமாக வெளிவந்தது என்பதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக உள்ளது. தன் நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான பேதுருவை இயேசு சாத்தானே என்று அழைப்பது நம்மில் சில சிந்தனைகளை தூண்டுகின்றது. அன்பு நெஞ்சங்களே, தன் பணிவாழ்வின் துவக்கத்தில் இயேசு பாலை நிலத்தில் சாத்தானை சந்தித்தார். அங்கு சாத்தான் தந்த மூன்று சோதனைகளையும் மேலோட்டமாக பார்த்தால் அவை நல்ல சோதனைகள்தான். கொலை, கொள்ளை, ஏமாற்றுதல் என்று தவறான செயல்களை செய்ய சொல்லி சாத்தான் இயேசுவை தூண்டவில்லை. குறுக்கு வழிகள், எளிதான வழிகள், உலகோடு சமரசம் செய்து கொள்ளும் வழிகள், இவற்றையே சோதனையாக தந்தது சாத்தான். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நற்செய்தியிலும் அந்த பாலைநில அனுபவங்களின் எதிரொலிகளை நாம் உணரலாம். தன் பணிவாழ்வின் துவக்கத்தில் சாத்தான் வழியே வந்த சோதனைகளை சந்தித்த இயேசுவுக்கு பணிவாழ்வின் இறுதி கட்டத்தில் தன் நெருங்கிய நண்பர் ஒருவர் வழியே சோதனை வந்தது. பேதுரு இயேசுவுக்கு வழங்கிய அறிவுரையும் தவறான அறிவுரை அல்ல. இயேசுவுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு ஆதங்கத்தோடு பேதுரு கூறிய அறிவுரை அது. நடைமுறைக்கு ஏற்ற அறிவுரை. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், இயேசுவே, நீர் ஏன் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டும்? பேசாமல் உலகத்தோடு ஒத்துப்போக வேண்டியதுதானே என்ற பாணியில் பேதுரு அறிவுரை வழங்கினார். அன்பு நெஞ்சங்களே, நமக்கு வரும் சோதனைகளும் இப்படிப்பட்டவைதானே. கொலை செய்யவோ, கொள்ளையடிக்கவோ, ஊழலில் ஊறிப்போகவோ நமக்கு சோதனைகள் பெரும்பாலும் வருவதில்லை. உலகத்தோடு ஒத்துப்போவது, எளிய வழிகளை, குறுக்கு வழிகளை தேடுவது, அங்கும் இங்குமாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு அநீதிகளோடு சமரசம் செய்து கொள்வது என்பவைதான் நமக்கு பெரும்பாலான நேரங்களில் வரும் சோதனைகள், இல்லையா? அதுவும் நமக்கு நெருங்கியவர்களிடமிருந்து இந்த சோதனைகள் வரும்போது இன்னும் சிக்கலாக மாறிவிடுகின்றன. அவர்கள் நம்முடைய நன்மைக்காகத்தானே சொல்கிறார்கள் என்ற போராட்டம் நமக்குள் எழுகின்றது.
உமக்கு உகந்த விதத்தில் அன்பு செய்யவும், உம்மடிச்சு வட்டில் நாளும் நடந்து செல்லவும், உம்முளமறிந்து பிறக்கு உதவி மாற்றவும், தாராள மனதை எனக்கு தந்தருளும் இறைவா, தாராள மனதை எனக்கு தந்தருளும்.
என தருமை அன்புள்ளங்களே, உண்மையான நீதி, அமைதி, அன்பு ஆகிய உயரிய சிகரங்களை அடைய குறுக்கு வழிகளோ எளிதான பாதைகளோ கிடையாது. கடினமான பாதைகளில் தனித்து மேற்கொள்ள வேண்டிய பயணங்கள் இவை. இத்தகையதொரு பயணத்தை இயேசு மேற்கொண்டார். அவரை பின்பற்ற விளைவோருக்கும் இத்தகைய பயணமே காத்திருக்கின்றது என்பதை இன்றைய நற்செய்தியின் இறுதியில் இயேசு ஒரு சவாலாக நம்முன் வைக்கின்றார்.
பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் மறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கின்ற எவரும் வாழ்வடைவர் என்றார்.
அன்பு நெஞ்சங்களே, சவால் என்ற வார்த்தை நமக்குள் வீர உணர்வுகளை உருவாக்கலாம். நெருப்பில் குதிப்பது எளிது, ஏதோ ஒரு வேகத்தில் குதித்து விடலாம். ஆனால் தொடர்ந்து நெருப்பில் நடந்து அல்லது அந்த நெருப்போடு போராடி அதை வெல்வது மிகவும் கடினம். இயேசுவை பின்பற்றியவர்களில் பலர், இறைவாக்கினர்களில் பலர் இந்த போராட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்கள் வாழ்ந்த சமுதாயம் சரியில்லை என்பதை துணிவோடு எடுத்துச் சொல்லும் பணியை இறைவன் இறைவாக்கினர்களுக்கு அளித்தார். விவிலியத்தில் நாம் சந்திக்கும் பல இறைவாக்கினர்கள் இறைவன் அளித்த இந்த ஆபத்தான பணியை, அழைப்பை ஏற்க மறுத்து ஓடி ஒளிந்தனர். ஆனால் அந்த பணியை நிறைவேற்றும் வரை இறைவனும் அவர்களை விடவில்லை. இப்படி தன்னை இடைவிடாமல் துரத்தி வந்த இறைவனிடம் இறைவாக்கினர் எரேமியா பேசுவதை இன்றைய முதல் வாசகத்தில் இப்படி நாம் கேட்கின்றோம்.
இறைவாக்கினர் எரேமியா நூல் பிரிவு 20. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றிவிட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர், என் மேல் வெற்றி கொண்டு விட்டீர். ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுவதும் பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில் உம் சொல் என் இதயத்தில் பற்றியெறியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கின்றது.
மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தவிக்கும் இறைவாக்கினர் எரேமியாவைப் போல பல கோடி இறைவாக்கினர்கள் எண்ணியிருப்பர், சொல்லியும் இருப்பர். அன்பு நெஞ்சங்களே, மனதுக்கு சங்கடமான உண்மைகள் சொல்லப்படும் போது உண்மையை சந்திக்க மறுத்து நாம் ஓடி ஒளியலாம், அல்லது அந்த உண்மையை சொன்னதால் உயிர் துறக்கலாம். இதையே இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு சவாலாக நமக்கு முன் வைக்கின்றார். இன்று இயேசு நமக்கு விடுக்கும் இந்த சவால் நமக்குள்ளும் மாற்றங்களை உருவாக்குமா?
மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்?
சீடராக இறுதி மட்டும் இயங்கவும், இழந்தோர்க்கு இருப்பதெல்லாம் கொடுக்கவும், கணக்கின்றி கையளித்து மகிழவும், தாராள மனதை எனக்கு தந்தருளும், திருகுணத்தை நிறைவேற்ற அதிலே மட்டும் நிறைவு காண என்னை நானே கையளித்தேன் இயேசுவே.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.